வணக்கம், நான் பத்மினி அர்ஹந்த். இந்த பதிவின் தலைப்பு நார்சிசம் ஃபேஷிசம், இரண்டுமே ஒன்றுதான். நார்சிசம் பற்றி நான் என்னுடைய பப்ளிஷ் ஆன புக்கில் விவரமாக எழுதியிருக்கிறேன். அதன் பகுதியையும் என்னுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், இன்னமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி நார்சிசம் பற்றி ஏன் பேசுவது என்றால், இந்த நார்சிசம் வந்து ஒரு இடத்தை சேர்ந்ததல்ல, ஒரு பகுதியை சேர்ந்ததல்ல. இது எந்த இனம், எந்த மதம், இந்த நிறம் அப்படின்னு கிடையாது. நார்சிசம் வந்து அதன் குணாதிசை, அதையொற்றி தான் நார்சிசம் எப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. இதோடைய பூர்வீகம் கிரேக்க நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும், அது இதுன்னு சொல்லிட்டு எந்த விளக்கம் கொடுத்தாலும், எப்படி ப்ரூட்டஸ் வந்து ரோம்லேருந்து வந்தது, ப்ரூட்டஸ் தான் வந்து ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணினது, அதுவும் செனட் நடந்துகிட்டு இருக்கும் போது, அரசியலில் வாதம் நடந்துக்கிட்டு இருந்த அந்த தற்சமயம், அந்த பொழுது, அந்த சமயம் ப்ரூட்டஸ் ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணினாப்புல எல்லாருக்கும் மத்தியில். அதனால தான் அந்த பேர் ஆங்கிலத்தில் அந்த ப்ரூட், ரொம்ப ஈகை இரக்கம் இல்லாமல் ஒரு ஆக்ரோஷத்தோட பண்ணுற செயலுக்கு ப்ரூட்டுன்னு வந்தது. ஏன்னா அந்த மாதிரி செயலில் அந்த ப்ரூட்டஸ் ஈடுபட்டதுனால, அதுவும் ஜூலியஸ் சீசரை செனட் நடந்துகிட்டு இருக்கும் போது, அரசியலில் வாதம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி எல்லாருக்கும் மத்தியில் முதுகில் கத்தி குத்தி கொலை பண்ணினாப்புல, அதனால தான் அந்த ப்ரூட்டுன்ற பேரே வந்திருக்கு. அதே மாதிரி நார்சிசம் வந்து இந்த நார்சிசிஸ்ட்டு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு ஏதோ அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் நார்சிசிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நார்சிசம் வந்து ஒரு தன் அகம்பாவம், அதனுடைய குணாதிசைகள், அதோடைய சாராம்சம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனால், நார்சிசமோட சாராம்சம் வந்து அவர்களுடைய ஆதிக்கம், அவர்கள் அகம்பாவத்தினால் வரும் அந்த கர்வம். ஆதிக்கம் எங்கிருந்து வருது? தான் தான் எல்லாத்துலேயும் மேலே இருக்கணும், மற்றவங்க இல்லாட்டினா யார் அவங்க குறி வைக்கிறாங்களோ அவங்க கீழே தான் கிடக்கணும், நம்மளுக்கு கீழே இருக்கணும், நம் காலடியில் இருக்கணும், நம்ம தான் வந்து எப்போவுமே மேலே ஓங்கி இருக்கணும், நம்மளுடைய ஆதிக்கம், அதாவது நம்மளுடைய அதிகாரத்தை தான் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம அவர்கள் நம்மளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதிலிருந்து அந்த அதுதான் நார்சிசமுடைய சாராம்சம், ஒரு மூல காரணமே அதுதான், தன்னுடைய ஆதிக்கம், தன்னுடைய அதிகாரம் இன்னொருத்தவங்களை அடிமையாக்கும், ஒரு அடிமை பானத்தில் அவர்களோடு செயல்படுவது, அதற்கு தான் நார்சிசம் என்ற பெயரே வருகிறது. அதனால் இந்த நார்சிசம் வந்து வெறும் அரசியலோ இல்லாட்டினா எந்த குறிப்பிட்ட இடத்தை இல்லாவிட்டால் குறிப்பிட்ட தொழில் ரகத்தை சேர்ந்ததல்ல. நான் இப்போ சொன்ன மாதிரி நார்சிசம் குடும்பத்திலே இருக்குது. மாமியார் மருமகளை நார்சிசம் மூலமாக பண்ணுறது, இல்லாட்டினா அண்ணம் பொண்டாட்டி, இல்லாட்டினா நாத்தனார், அது இதுன்ட்டு அந்த மாதிரி வகையில் வந்து தன்னுடைய அதிகாரத்தையும் அகம்பாவத்தையும் காமிக்கிறது, இதெல்லாம் இதுவும் நார்சிசம் தான். யார் யார் மற்றவர்களை துன்பப்படுத்தி துன்புறுத்தி, அவர்களுக்கு அவர்கள் தன் வேலையுண்டு தான் உண்டு இருந்தும் அவர்களை வீணாக போய் தூண்டி, அவர்களை துருவி எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, யார் மூலமாவது, எவராவது யாரையாவது வாடகைக்காவது பிடிச்சு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு, சும்மா கிளறி கிளறி அவங்கள வந்து ஏதாவது ஏசவும் பேசவும் செய்யணும். ஏன்னா இந்த நார்சிசிஸ்ட் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கிடையாது, தன்மானம் கிடையாது, சுயமரியாதை கிடையாது, தன்னிடம் இருப்பதை பற்றி எந்த விதமான திருப்தியும் கிடையாது. ஸோ எல்லா வகையிலும் இந்த நபர்கள் வந்து ஒரு அதிருப்தி, அப்புறம் ஒரு நிம்மதி இல்லாத பேர்வழிகள், ஏன்னா மனம் வந்து உளைச்சல், எத்தனையோ தன்னுடைய நிலவரம் வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எந்த விதமான திருப்தியையும் கொடுக்காததுனால அது எவ்வளவு இருந்தாலும் அவங்கள்ட்ட எவ்வளவு பதவியோ பணமோ புகழ் அது இதுன்னு சொல்லிட்டு திரட்டி வச்சுருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி பேர்வழிகளெல்லாம் மற்றவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு உபயோகப்படுத்திய துருபயோகப்படுத்தி இதெல்லாம் திரட்ட முடியுமோ அப்படி திரட்டுபவர்கள். ஏன்னா நல்வழி நல்ல தன்னுடைய சுய சாமர்த்தியம் முயற்சி தன்னுடைய சுய இயல்புகள்னால் எந்த விதமான அது திறமையாக இருந்தாலும் தன்னுடைய திறமையில் தன் திறனில் தானே தன்னை உயர்த்தினவர்கள், அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. யார் இன்னொருத்தவங்களே உபயோகித்து துருபயோகப்படுத்தி அவங்களை எப்படி தூணா துரும்பா உழைக்க வச்சு அடிமையாக்கி தான் அந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா வேறு எந்த விதமும் இவர்களுக்கு தெரியாது. அதனால் அதே பழக்கமான ஆனால் இவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, ஆண்டாண்டுகள் உன்னுடைய வாழ்நாள் முழுதும் நீ எனக்கு எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அது வந்து சரிப்பட்டு வராது, அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் எங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய ஆதிக்கத்தை நீ அதை ஒரு கௌரவமாக ஏற்றுக்கொண்டு உனக்கு கௌரவமாக ஏற்றுக்கொண்டு எங்களிடமிருந்து ஆதிக்கம் வருகிறது இல்லையா, அது எவ்வளோ பெரிய கௌரவம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆதிக்கம் சொல்லிட்டு அதிகாரம் சொல்லிட்டு நினைக்கிறது இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன். இந்த தலைப்பு வந்து எதுக்காக நான் நார்சிசம் ஃபேஷிசம் சொல்கிறேன்னா, ஃபேஷிஸ்ட்டும் அந்த மாதிரி தான் செயல்படுவது. அவங்களுடைய அதிகாரம் சர்வாதிகாரமாக பட்சத்தில் அதை சர்வாதிகாரமாக அவர்கள் கருதுவதில்லை. அவர்களை பொறுத்தவரையும் அந்த அதிகாரம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு தான் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துபவர்கள் ஃபேஷிஸ்ட். சர்வாதிகாரத்தை நியாயப்படுத்துபவர்கள் இந்த ஃபேஷிஸ்ட். அதனால் அதே ரகம்தான் இந்த நார்சிசமும். நார்சிசிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் உன்னை கீழே போட்டு காலில் கீழே வச்சாலும் அதை நீ வந்து கௌரவமாக ஏற்றுக்கொண்டு நீ அதை அதன்படி அனுசரித்து போக வேண்டும். அப்படி இல்லைன்னா எப்படி தரங்கெட்டத்தனமாகவோ இல்லாட்டினா தாறுமாறாகவோ அவதூறாகவோ நாங்கள் செய்வோமோ சொல்வோமோ அதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் பிடித்தவர்கள் இவர்கள். அதனால் ஒரு கட்டத்தில் யார் இவர்கள் வந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் இவர்கள் தன் வாழ்க்கையை பயன்படுத்துகிறார்களோ இல்லாட்டினா தன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்களோ அவர்கள், அதாவது இவர்கள் யாரை அடிமை என்று நினைத்து அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பேர்வழி அல்ல அந்த நபர் எழுந்திருச்சு இந்த அடிமைத்தனம்லாம் இனிமேல் செல்லாது, இது நடக்கிற காரியம் இல்லை, அதனால் வந்து நடைக்கட்டு இல்லாட்டினா வந்து வேறு வழி பாருன்னு சொல்லிட்டு சொன்னால் அவ்வளோதான் இவங்களுடைய உலகமே இருண்டு போயிடுது. இவங்களுடைய உலகம் இருண்டு போனது மட்டுமில்லாமல் மாண்டு போகிறது. அதனால தான் இவங்களுக்கு இவ்வளவு ஆங்காரம், இவ்வளவு ஆவேசம், இவ்வளவு ஒரு உளைச்சல் எல்லாம் வர்றது வந்து மன உளைச்சல், பேதம், பித்து, பயம் எல்லாம் வருகிறது. எதுக்காக? என்னடா இது திடீர்னு நம்மளுடைய உலகம் வந்து இருண்டு மாண்டு போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னொருத்தவங்க மேல் மற்றவர் பிறரின் உழைப்பு, பிறரின் கடுமையான தியாகம், உழைப்பு, தியாகம், அவங்களுடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் இவங்க அதை தன்னுடைய செல்வாக்காக்கி அதில் இவர்கள் மஞ்சள் குளித்தவர்கள், இவங்க மஞ்சள் குளிச்சுட்டு வந்தவர்கள் திடீரென்று அதெல்லாம் நின்று போயிடுத்துன்னா அப்புறம் அவங்களுக்கு அதை தாங்க முடியாத அதிர்ச்சி ஆகிறது. அதனால்தான் அந்த நார்சிசிஸ்ட்க்கு வந்து எப்பொழுதுமே தன்னுடைய நிலைமையில் வந்து ஒரு நடுக்கமோ இல்லாட்டினா தடங்களோ ஏற்பட்டுருச்சுன்னா அதை அவர்கள் தாங்குவதில்லை. அதனால தான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னும் அடிமட்டத்துக்கு போக முடியுமோ அவர்கள் அந்த அடிமட்டத்துக்கு போய் இன்னும் தன்னைத்தானே அவர்கள் வந்து தத்ரூபமாக அவர்கள் நார்சிசிஸ்ட் தான் என்று காண்பிப்பதில் அவர்கள் சளைப்பதும் இல்லை. அதனால தான் நார்சிசிஸ்ட் வந்து ஃபேஷிஸ்ட் தான் அவர்கள். ஏன்னா தன்னுடைய ஆதிக்கம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய தான் மற்றவர்களை அடிமையாக்கி தன்னுடைய செல்வாக்கோ இல்லாட்டினா தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய இடத்தை வந்து எப்படி எங்களோடது எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தையும் ஒரு வேடத்தையும் ஒரு எந்த விதமான உண்மையோ இல்லாவிட்டால் எந்த விதமான அர்த்தமோ இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர்கள் இந்த நார்சிசிஸ்ட். அதனால் நார்சிசிஸ்ட் வந்து பார்க்க போனால் அவர்கள் வந்து சேடிஸ்ட், அதாவது இன்னொருத்தவங்களுடைய துன்பத்தில் அவர்கள் இன்பத்தை காண்பவர்கள். இன்னொருத்தவங்களை துன்புறுத்தி அவங்களுக்கு அதில் மனதிருப்தி அடைகிறதுன்ற ஒரு ஒரு பிரம்மம் தான் இவர்களுக்கு. யாரையும் துன்பப்படுத்திட்டு யாரும் நிம்மதியாகவோ ஆனந்தமாக இருக்க முடியாது. ஏன்னா மனசில் எல்லாத்துக்கும் ஒன்று மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி வந்து குத்தி காமிக்கும், நீ எந்த மாதிரி நடக்கிறாய், ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறாய், ஏன் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை துன்புறுத்துகிறாய், ஏன் துன்பம் செய்கிறாய், ஏன் மற்றவர்களுக்கு அல்லல் துயரம் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி உறுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் இவர்கள் அந்த மனசாட்சியை வந்து பொருட்படுத்துவதில்லை. அதனால தான் இவர்களுக்கு அந்த மனதில் அந்த உளைச்சல், அந்த மனதில் அந்த அலை போல் பாய்ந்து கொண்டிருக்கும் அந்த எப்பவுமே எதிலையும் கவனமோ இல்லாட்டினா நிம்மதியோ இல்லாட்டினா எந்த விதமான திருப்தியும் சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. இவர்கள் வந்து இவர்கள் தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனையாகும். ஏன்னா சொல்லுவாங்க, கர்ம வினைகள் தான், வேற எதுவும் இல்லை. யாருக்கு பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் தன் கர்ம வினைகளுக்கு மனிதன் பயந்தே தான் தீர வேண்டும். ஏன்னா அந்த கர்ம வினைகள் தான் இவனுக்கு அந்த கயராக மாறுகிறது. உனக்கு நீ எவ்வளோ பெரிய பிம்பம் என்று நினைத்தாலும் அது அரசியலோ தொழில் வர்க்கத்திலோ இல்லாட்டினா கோடான கோடீஸ்வரன் குபேரன் காலில் விழுவது போல் இருக்கும் செல்வந்தர்களோ அது தன்னைத்தானே யாராக நினைத்து கொண்டாலும் புகழ், பதவி, பெயர் என்னென்னமோ எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தும் உனக்கு திருப்தி இல்லாமல் நீ அலைவது அது உன்னை வேதாளமாக்குகிறது. ஏன்னா ஒரு ஆன்மா எப்பொழுது தேகத்தை விட்டு செல்கிறதோ அந்த ஆன்மாவிற்கு நிம்மதி கிடைக்காவிட்டால் அந்த ஆன்மா வந்து அலைய ஆரம்பிக்கும். யார்கிட்டடா நம்ம போய் குடியேறலாம், எங்கே போய் தஞ்சம் புரியலாம், எங்கே போய் நம்ம வந்து ஒரு வாடகைக்கு இடம் பார்க்கிறாப்பில் இந்த ஆன்மா வந்து அலைவது. அதனால தான் வந்து எதுக்காக சொல்கிறது வந்து அவங்க ஆத்மாவுக்கு சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காலமானவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பொதுவாக சொல்வது என்னென்னா அவர்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் சரி மதம் இறை அருள் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் நம்பிக்கை இல்லாதவர்களும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நாத்திகனாக இருந்தாலும் சரி ஆத்திகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வேண்டுவது என்ன அவர்களுடைய நெருங்கிய உறவினரோ இல்லாட்டினா யாராக இருந்தாலும் காலமானால் அவங்க இறந்து போனால் அவர் முதல் அவங்க வேண்டுவது இல்லாட்டினா சொல்வது என்ன அவங்களுடைய ஆன்மாவுக்கு சாந்தி அடையட்டும் அப்படின்னு அந்த சாந்தி அந்த நிம்மதி அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கவில்லைன்னா அந்த ஆன்மா வந்து அலைய வேண்டியதாயிருது அது வேதாளமாயிடுறது அதனால தான் அதே கதி தான் உயிரோடு இருக்கும் இவர்கள் இந்த நார்சிசிஸ்ட் வேதாளமாக மாறிவிடுகிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு நிம்மதியே கிடையாது எவ்வளவுதான் வசதி எவ்வளவுதான் எது இருந்தாலும் சொத்து சுகம் அது இதுன்னு சொல்லிட்டு இவர்கள் பார்க்க போனால் இவர்கள் வந்து இந்த வழியில் எதிர்மறையான வழிகளும் குறுக்கு வழியும் இல்லாவிட்டால் எத்தனையோ பேர் பாவத்தை கெடுத்தும் இல்லாட்டினா மற்றவர்களின் உரிமையை மறுத்து பிறரின் பாக்கியத்தை திருடி தன்னதாக்கி கொண்டு இந்த மாதிரி செய்பவர்கள் தான் வந்து நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் ஒரு எந்த விதமான மன சந்தோஷம் எதுவும் இல்லாமல் அலைபவர்கள் இவர்கள் ஏன்னா வந்து இவர்களால் சேகரிக்கப்பட்டதல்ல இது எல்லாம் பிறரின் பாக்கியத்தை திருடி மற்றவரின் உரிமைகளை மறுத்து அந்த மாதிரி வாழ்பவர்கள் வந்து என்றைக்கும் நிம்மதியாக வாழ்வதில்லை வாழ்ந்ததும் கிடையாது வாழ முடியாது இப்போ நான் சொன்னப்பில் தன்னுடைய மனசாட்சி அவர்களை உறுத்தி கொண்டே தான் இருக்கும் நீ யார் நீ எப்படி வந்தாய் என்னென்னலாம் செஞ்சுட்டு நீ பண்ணியிருக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இவர்கள் அதை அதற்கு கவனம் செலுத்துவதோ இல்லையோ அது வந்து இது அது ஒரு பக்கம் இருக்கையில் ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுதும் அது அதே போல் உயிர் இழந்த பிறகும் இவர்களின் ஆன்மாவிற்கு சாந்தி கிடையாது நிம்மதி கிடையாது அதனால்தான் இவர்கள் இங்கும் அங்கும் அழிவது அதனால் அதை விட ஒரு அவஸ்தையான பொசிஷன் அதாவது ஸ்தானம் வந்து யாருக்கும் இருக்க முடியாது வாழ்க்கை அவஸ்தை அவதின்னு சொன்னால் அது இவங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம் இவங்க படுற அவதி ஏன்னா இவர்களால் தனக்குத்தானே கொடுக்கும் தண்டனையாகும் அதுவும் கர்ம வினைகளினால் வருகிற தண்டனை இது அப்படி தான் அதனால்தான் கர்ம வினை தான் வந்து பாடம் கற்பிப்பதே அதுவும் இப்பொழுது இறைவன் விதியை மாற்றிவிட்டார் எல்லாருக்கும் இப்போ அவங்கவுங்க அரசியலெல்லாம் சட்டத்தெல்லாம் மாற்றுகிறார்கள் அல்லவா அதே மாதிரி இறைவனும் விதியை மாற்றி விட்டார் அது என்னென்னா நீ செய்கிற பாவங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே இந்த பிறவியிலேயே நீ அனுபவித்து ஆக வேண்டும் அப்போ தான் உனக்கு தெரியும் நீ வந்து எந்த விதமான பாவங்கள் துஷ்டத்தனம் துரோகம் விவகாரம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீ வந்து சொர்க்கத்தை அடையலாம் இல்லாட்டினா சொர்க்கமாவது நரகமாவது இதெல்லாம் யார் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அலட்சியமாக இருப்பதும் ரொம்ப இப்போல்லாம் அதுதானே ரொம்ப வாஸ்தவமாக போயிடுது யாரை கேட்டாலும் யாருப்பா நகரம் நரகம் பார்த்தா நீ பார்த்துருக்கியா இவங்க இந்த பூமியை நரகமாக்கினதை பற்றி அவங்களுக்கு இது கிடையாது எந்த விதமான உணர்வு கிடையாது எப்படி ஆண்டவன் படைத்த இந்த பூமியை இவங்க எப்படி நரகமாக்கிட்டாங்க இல்லாட்டினா மற்றவங்களோட வாழ்க்கையை இவங்க எப்படி நரகமாக்குறாங்க அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை அதாவது நரகம்னா என்னன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க இவங்க தான் நரகத்தை உண்டாக்குகிறது பார்க்க போனால் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம், துயரம், இல்லாட்டினா அவங்கள இம்சப்படுத்துறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேதனை கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. அப்படி கொடுப்பவர்கள் இவர்கள் நாடகம் நடிப்பது எப்படி? எங்களுக்கு நரகமாவது ஏதாவது அதெல்லாம் எங்களுக்கு யார் கண்டா? அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு வேணால் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை அசால்ட்டாக, அதாவது அலட்சியமாக, அலட்சியப்படுத்துவதும் இவர்களின் அது ஒரு தனி திறமை என்று சொல்லலாம். இவர்களின் ரகம் அது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து நரகமாவது சொர்க்கமாகுதுன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துபவர்களுக்காகவே இறைவன் மாற்றிய விதி இப்பெல்லாம் என்னென்னா, நீ பண்ணுற துஷ்டத்தனத்துக்கு, நீ பண்ணுற ஒவ்வொரு துஷ்கர்மம், அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் துயரம் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில் நீ வீணால் ஈடுபட்டு எந்த இது சம்பந்தம் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதுக்காகவே நீ பண்ணுற எல்லா விதமான அட்டகாசம் அட்டூழியத்துக்கு எல்லாத்துக்கும் நீ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியிலேயே அதன் பலனை அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு விதியை மாற்றிவிட்டார். அதனால தான் எத்தனையோ பேருக்கு வந்து இந்த ஜென்மத்திலேயே அவங்க பண்ணுற எந்த விதமான விஷமத்தனம், கள்ளம், கபடம், நயவஞ்சகம், விஷமம், எந்த விதமான ஐ மீன் பாம்புக்கு கூட அவ்வளோ விஷம் இருக்காது இவர்கள் இவர்கள்ட்ட இருக்கிற விஷம். அதனால் இந்த மாதிரி விஷமத்தனம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஆண்டவன் இப்போ என்ன விதிச்சிட்டாருனா, நீ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியிலே அதை எல்லாத்தையும் நீ அனுபவிப்பாய். உன்னுடைய கர்ம கடன்கள் அந்த பாரம் இருக்கே நீ சுமந்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா அல்லவா, அதனால் அந்த பாரத்திற்கு நீ அந்த கடனை நீ இந்த பிறவியிலே நீ அடைத்தாகணும். அப்படி இல்லைன்னா மறுபிறவின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மறுபிறவி ஆனந்தமாகவும் ரொம்ப வைபோகமாகவும் இல்லாட்டினா ரொம்ப சொகுசாகவும் அந்த மாதிரிலாம் கனவு காணாதே. ஏன்னா நீ எப்படி பண்ணுறியோ அதற்கு அதன்படி தான் உன் கர்ம பலன்களை நீ அனுபவிப்பாய். அது இந்த பிறவியிலிருந்தே ஆரம்பமாகும் என்று இது ஒரு அழுத்தமாகவும் இறைவன் விதித்த முறை அது விதிமுறையாக மாறிவிட்டது. அதனால்தான் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் செய்கிற கர்ம வினைகளுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியிலேயே அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இந்த நார்சிசிஸ்ட் என்ற ஃபேஷிஸ்ட் அவர்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய முக்கியமான விவரம் இதுதான் ஆகும். நீ யாருக்கு என்ன செய்கிறாயோ அதன்படியே அதன் விளைவையும் நீ இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியிலேயே நீ அனுபவித்து தீருவாய் அப்படி என்று. வினை விதைப்பவன் வினையை அறுப்பான். யார் வினை விதைக்கிறார்களோ மற்றவர்களுக்கு அதன்படிதான் நீ உன் வினையை நீ அறுவடை செய்வாய் என்று விதி முறை ஆகிவிட்டது. இது இறைவன் விதித்த முறையாகிவிட்டது. அதனால் யாரும் தன் கர்ம வினைகளிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி நார்சிசிஸ்ட் ஃபேஷிஸ்ட் அவர்கள் தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை, மற்றவர்களை அடிமையாக்கி, மற்றவர்களை துன்புறுத்தி, அவர்களை இம்சைப்படுத்தி, அவர்களை காயப்படுத்தி புண்படுத்தி, அது எப்படியாக இருந்தாலும் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை வேறு ஒன்றுமில்லை, சேடிஸ்ட் ஆகிவிடுகிறார்கள். நார்சிசிஸ்ட் அண்ட் ஃபேஷிஸ்ட் பிகம் சேடிஸ்ட். அதுதான் அவங்களுடைய துரதிருஷ்டமான துரவசமான வாழ்க்கை. அவர்கள் தனக்குத்தானே கொடுத்துக்கொள்ளும் தன் கர்ம வினைகளினால் கொடுக்கப்படும் தண்டனையாகும் என்று சொல்லி நான் பத்மினி அழகந்த் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.